உதாரணமாக ஒரு ஈ அந்த நூலாம்படையில் சிக்கிவிட்டால் அந்த நூலாம்பட பூச்சியும் அது வாயில் வரும் இந்த விஷத்தின் தன்மையை முழுசா ஈ இருக்கும். இதனை கூர்மையாக உள்ளுக்கே செலுத்தி அதில் உள்ள ஊனை பூரம் விரிந்து கொள்ளும் ஈ முழுசு ரூபமாக தான் இருக்கும். இது தனக்கு உணவாக எடுத்துக் கொள்கின்றது. ஏனென்றால் இந்த நூலாம்படையினுடைய செயலாக்கங்களே அது எவ்வாறு தனக்கு உணவு எடுத்துக்கொள்கிறது, அதையும் நாம் எப்படி விஞ்ஞான அறிவு கொண்டு ஒரு லென்ஸை போட்டு அது பல மடங்கு ஆயிர பழங்க அதை விரிவாக்கி பெரிதாக பார்க்கின்றோமோ அதன் வழிகொண்டு இதை உற்று பார்க்கும்படி சொன்னார். ஆனால் இதே மாதிரி அந்த நூலாம்புடை பூச்சி தன் வாயில் உள்ள நிலையில் ஊசி போன்று குத்தி அந்த ஊனை எடுத்துக் கொள்கின்றது. ஆனால் ஈயோ அதே முழுமையாகவே இருக்கின்றது. அதே சமயம் இன்னொரு ஈயை தன் உடல் உள்ள அதனுடைய உணர்வுகளை அதிலே பாய்ச்சி அந்த பாய்ச்சிய பின் இந்த ஈயை உருவாக்கிய அணுக்கள் இருக்கின்றதல்லவா, அந்த அணுக்களில் கரந்த பின் இவை அனைத்தும் இந்த நூலாம்புடை பூச்சி எப்படியோ அதே போல அது ஆகிவிடுகின்றது. தன் உடல் வரும் மலத்தை வலைவிரிக்கும் போது ஒரு விதமான நிலை, ஆனால் இந்த ஈயின் மேல் தனக்குள் உணர்வின் ஒற்ற உணர்வின் மலத்தை உமிழ்த்தி அந்த ஈயை தனக்குள் அடைப்பட்டு எம்மி அளவும் வெளியிலே வெளியிலிருந்து காற்றோ அல்லது அது உள்ள அணுக்களின் தன்மையோ வெளிப்போகாதபடி காற்று புகாத தன்மை செய்கின்றது. அப்ப தன் உடலில் உருவாகும் அந்த உணர்வின் சத்தை அதுமேல் பாய்ச்சிய பின் அந்த ஈயுக்குள் இருக்கக்கூடிய அணுக்கருக்கள் அனைத்தும் மாறுகின்றது. பின் அந்த ஈயின் தசைகள் அனைத்தும் இது எப்படி உணவாக உட்கொண்டதோ அந்த உணர்வின் தன்மை அந்த ஈ உடலை உருவாக்கிய அணுக்களில் அதே வீரிய உணர்வாகி அந்த தசையே உணவாக உட்கொண்டு அந்த நூலாம்படை பூச்சி கொண்டு நூற்றுக்கணக்கான நிலைகள் கூட உருவாகின்றது. இது வானையில் தத்துவத்தில் தாவர இனங்கள் உருவாகிறது போல உயிரியல் தத்துவங்களில் இப்படி மாற்றங்கள் ஏற்படுகின்றது என்ற நிலையை உணர்த்துகின்றார் நமது குருநாதர். இதைப்போன்று பல பல மிருகங்கள் ஒவ்வொரு இடங்களையும் பார்த்தால் ஒன்றை ஒத்த நிலையில் ரூபங்கள் மாறியிருக்கும். கீரிப்புள்ளை போன்ற நிலையும் ஆனால் எலிக்கும் கீரிக்கும் உள்ள வித்தியாசங்கள் வித்தியாசத்தை போன்றே எலி போன்றையும் தெரியும் ஆனால் கீரிப்பிள்ளை போன்றே தெரியும். இதே போல எலி வர்க்கத்தில் சேர்ந்ததுதான் அணிலும். இதே போன்று ஒவ்வொரு உணர்வுகளும் ஒன்றோடு ஒன்று ஒன்றின் பார்வையில் மற்றொன்றை பார்த்து இந்த உணர்வுகள் அணுக்கருக்களில் மாறுகின்றது. மற்ற உயிரினங்களில் இதே போன்றுதான் தன் அருகிலே மேயும் மற்ற உருகொண்ட உணர்வின் நிலைகளில் நுகரப்படும் போது இது கருவுற்றிருக்கும் போது இந்த கருவுகளை மாற்றம் அடைகின்றது. இப்படித்தான் உயிரினங்களின் ரூபங்களே மாறி மாறி வந்ததென்றும் தாவர இனங்கள் எப்படி ரோஜாப்பும் மாமரமும் ஒரு விஷச்செடியும் சேர்த்து ஒரு அரளிச்செடியாக மாறியதோ இதே போலதான் நுகரும் தன்மை கொண்ட உணர்வுகளில் இதை அது உருவாகும் போது கருவிலே இருக்கும் சிசுகளுக்கு இது இணைக்கப்பட்டு உருவங்கள் மாறுகின்றது. இப்ப கூட பார்க்கலாம் சில இதுகளை பன்றி உடல்ல யானை போல தலை வந்தது என்று எல்லாம் இருக்கும். சில மாடுகளில் மிரண்ட நிலைகள் கொண்டால் கருவுற்றிருக்கும் போது இதே போல பண்டியவோ யானையவோ இதை உற்று பார்த்து அந்த உணர்வின் அதிர்வு வந்தால் கருவிலே இருக்கப்படும் போது இதனுடைய ரூபங்கள் மாறிவிடும். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் இது உருவாகி இது இறந்து விட்டால் யானை போன்ற உருவங்கள் பற்றி இது இறந்து விட்டால் அதில் உள்ள அணுசல்கள் இது இறந்த பின் இந்த அணுக்கள் மீண்டும் சூரியனுடைய காந்த சக்தியில் கவர்ந்து பல நிலைகளில் உருவரும் மாற்றங்கள் ஏற்படும் நிலைகளுக்கு மாறிக்கொண்டேதான் வருகின்றது. இதெல்லாம் காட்டுப்பகுதியில் அழைத்து சென்று குருநாதர் நமக்கு இதை தெளிவாக்கி காட்டினார். இப்போ இதை போன்றுதான் நாம் மனிதர்களாக இருக்கும் நாம் ஒவ்வொரு மனிதன் கோபமான நிலைகள் பேசினால் அவர்களை உற்று பார்த்து என்றால் அந்த சுவாசிக்கும் உணர்வுகள் அந்த கருவிலே இந்த உணர்ச்சிகளை தூண்டி ரூபங்களையே மாற்றிவிடுகின்றது. பார்த்தால் ஒரு குடும்பங்களில் எல்லாரும் அழகாக இருப்பார்கள், ஆனா ஒரு குழந்தையோ கருவில் இருக்கப்படும் போது அங்கு சண்டை சச்சரவோ அதிகமான அதிர்வான செய்திகளை கேட்டு வந்தால் அது நுகர்ந்தால் அந்த கருவில் இருக்கும் அது வந்து 90 நாளுக்குள் இந்த உணர்வின் அதிர்கள் அதை இணைந்து விட்டால் அந்த குழந்தையின் ரூபமே ரூபம் மாறி போய்விடுகின்றது. இந்த நிலையை இப்படி 3 லட்சம் பேரையும் மனித வர்க்கங்களையும் சந்திக்கும்படி செய்தார். ஒவ்வொருத்தரும் இந்த சண்டையிடப்படும் போது எப்படி இங்க வருகின்றது, இவர்கள் பார்த்த நுகர்ந்த உணர்வு எப்படி இருக்கின்றது என்று இதே காட்டுப்பகையில் இருந்து அந்த உணர்வுகள் அது எப்படி விளைகின்றது என்ற நிலையும், அதுக்கப்புறம் நாம இதே மாதிரி சுற்றுப்பயணம் செய்யப்படும் போது அந்த குழந்தைகள் ரூபங்கள் எப்படி இருக்கின்ற பார் என்பார். இப்படித்தான் 10-12 வருடங்கள் அனுபவங்களை பெறும்படி செய்தார். ஏனென்றால் இதை நாம் மனித வாழ்க்கையில் நாம் வேடிக்கையாக பார்ப்பது நமக்குள் வேடிக்கையான நிலையில் எப்படி வினையாக சேர்கின்றது, வினைக்கு நாயகனாக இந்த உணர்வுகள் இயக்கி அதை எப்படியெல்லாம் உருமாற்றுகிறது என்ற நிலையை, இதையெல்லாம் நாம் அறிந்து கொண்டால் மனித வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தில் கர்ப்பமாக இருக்கும் போது நாம் எப்படி நாம் குடும்பத்தில் நாம் பழக வேண்டும், கோபமில்லாது எப்படி இருக்க வேண்டும், வேதனைப்படாது எப்படி இருக்க வேண்டும் என்று என்பதற்குத்தான் இதை உங்களுக்குள் உபதேசிக்கின்றேன். ஏனென்றால் அனுபவ ரீதியிலே தெரிந்து கொண்டு வந்தாலும் உயிரியல் நிலைகளில் உணர்வுகள் எப்படி தனக்குள் இணைந்த பின் உடலே நோயாக மாறுவதும், ஆனால் கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு இணைக்கப்படும்போது ரூபங்களை மாற்றுவது நோயா வருவதில்லை. இப்படி நோயா வருவதும் சில நேரங்களில் அதிகரித்த உணர்வுகள் அந்தால் அதே வயது அடையப்படும் போது இந்த நோயின் தன்மை இங்கே பெருகி விடுகின்றது என்ற நிலையை தெளிவாக்குகின்றார். ஏனென்றால் நாம் மனிதனாக பிறந்தவர்கள் அன்புடன் பண்புடன் நாம் பழகியேதான் ஆக வேண்டும், பிறருடைய துயரங்களை கேட்டேதான் ஆக வேண்டும், ஆனால் அதற்கு தக்க உபகாரங்களை செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் அதை செய்தாலும் இந்த தீமைகளை தனக்குள் சாராதபடி தொடைத்தாக வேண்டும். தொடைக்க தவறினால் இந்த உணர்வின் அணுக்கள் நமக்குள் பெருகி இப்ப அழகான உடலை ரூபங்களை மாற்றிவிடும், வேதனையான சொல்களை சொல்ல வைத்துவிடும், வேதனைக்குண்டான நிலைகளை உருவாக்கிவிடும். இதிலிருந்து நாம் தப்ப வேண்டும் அல்லவா?